நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவா, அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவண்ணையூரடைக்காடர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் முயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய் நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமூர்த்த சத்சங்கமாக அமையும். இன்றைய நாளில் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்த ஒரு சில பக்கங்களை எடுத்து நான் படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு அதை உள்வாங்குங்கள். பல அளப்பரிய விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 306, 307. 4 பக்கங்களுக்கு பதிலாக 2 பக்கங்கள் என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஏனென்றால் எங்களுடைய மண்டல சாதனைக்கு சில விடயங்களை நாங்கள் இன்று பார்க்க வேண்டும். இன்று நான் படிக்கும் பக்கங்கள் 306, 307. பஞ்ச பூதங்களின் குறியீட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பூமி தூய உடம்பை குறிக்கும், நீர் உணர்ச்சி வாழ்க்கையை குறிக்கும், நெருப்பு மன ஒழுக்கத்தை குறிக்கும், ஒழுக்க வாழ்க்கையை, காற்று ஆன்மீக வாழ்வை குறிப்பன, ஆகாயம் என்பது வாழ்க்கையின் சாரம், அது நம்பிக்கையும் ஆழ்ந்த அறிவையும் குறிக்கும். இதை பற்றி பல மரபுகள் இருக்கின்றன. இவ்வாறு புருஷார்த்தம் ஆகிய உறுதி பொருள் பற்றியும் உள்ளார். ஒவ்வொரு புருஷகமும் 4 யோக முறைகள், 5 கோஷங்கள், 5 இமயங்கள், 5 நியமங்கள், 5 பூதங்களில் ஒன்று ஆகியவற்றோடு தொடர்பு உடையது. பூதங்களின் அடிப்படையில் அமைந்த யோகம் அமைப்பை பகுத்தாய்ந்தால் அது எவ்வளவு உயரிய உளவியல் அமைப்பு என்பது புரியும். இந்த யோக அமைப்பு இப்போது மறைந்து விடுமோ என்ற ஆபத்து ஏற்பட்டுள்ளது. யோகத்தை மூட நம்பிக்கை என்று பலரும் காண்கின்றனர். எல்லோரும் இதனை கவனிக்க வேண்டும். இந்து சமயத்தில் இருவகை குறியீடுகள் உள்ளன. ஒன்று, முதலாவது தர்மம், கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது மனித நிலையில் வெளிப்படுகின்றது. இரண்டாவது தத், அண்ட நிலையில் உமனிடதங்கள் எடுத்துரைப்பது. இதனை இப்போதைக்கு விட்டுவிட்டு தீவாளியும் 3 பருவங்களும் பற்றி சிந்திப்போம். மகாபலி கதையில் இது காணப்படுவதை உணரலாம். உலகம் முழுவதும் மகாபலி விஷ்ணுவுக்கு அளித்துவிட்டு பாதாளத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டான். ஆனால் மகாவிஷ்ணு அவனோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்பது அவனது நிபந்தனை. மகாவிஷ்ணு அவனோடு இருப்பது தேவர்களை, குறிப்பாக மகாலட்சுமியை பாதித்தது. அவள் மகாபலியிடம் சென்று தன் கணவனை திரும்ப கேட்டாள். மகாவிஷ்ணு ஒவ்வொரு ஆண்டும் 4 மாதம் தன்னோடு இருக்க மகாபலி ஒப்புக்கொண்டான். ஆனால் பிரம்மனும் விஷ்ணுவும் ஒவ்வொருவரும் 4 மாதங்கள் அவனோடு கழிக்க வேண்டும் என்பது அவனது நிபந்தனை. அவ்வாறே மும்மூர்த்திகளும் ஒவ்வொரு ஆண்டும் மகாபலியோடு 4 மாதங்கள் இருந்தனர். தீபாவளி அன்று பிரம்மன் பாதாளத்திற்கு செல்கின்றார், விஷ்ணு அங்கிருந்து திரும்புகின்றார். கார்த்திகை மாதப்பிறப்பென்று இது கொண்டாடப்படுகின்றது. அன்று விஷ்ணுவிற்கு அன்னா அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அறுவடைக்கு பின் அப்போது நிறைய அரிசி கிடைக்குமே. மும்மூர்த்திகளின் ஏற்றத்தை குறிக்கும் 3 பருவங்கள் குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம் ஆகியவை. இந்த 3 காலங்களில் தொடக்கம் கன்னியரின் கவனத்தை கவர்ந்திருக்கின்றது. குளிர்காலத்தின் முடிவு தீபாவளி, கோடையின் முடிவு ஹோலி கத்தியவாரில் அனுஷ்டிக்கப்படும். ஹிவரப்பாந்த் மழைக்காலத்தின் முடிவு, புத்தாண்டின் தொடக்கமாக தீபாவளி கருதப்படுவதால் மற்ற 2 மறக்கப்பட்டு விட்டன. இந்த 3 விழாக்களில் காலத்தால் பிந்தியது தீபாவளி. தீபாவளி என்பது எவ்வளவு பழமையானது பழங்குடி மக்களின் பழக்கத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். தீபாவளி இரவில் பில்கள் என்ற பழங்குடியினர் சுடுகாட்டிற்கு சென்று வட்டங்கள் வரைந்து மகா காளிக்கு, மகா பைரவிக்கு எல்லா விதமான விலங்குகளையும் பலி கொடுத்து கல்லையும் படைப்பர். காலராத்திரி என்று அழைக்கப்படும். இன்று இரவில் கத்தியவார் பிராமணர்களும் வட்டமாக எந்திரம் வரைந்து காளியை வழிபடுவர். இரவுகளில் பயங்கரமானது காலராத்திரி. அந்த இரவில் பூதங்கள் சுதந்திரமாக அலையும். கெட்ட ஆவிகளும் துர்மனம் அமைந்த பேய்களும் பலவித பிசாசுகளும் அன்று அலைந்து மக்களை பயமுறுத்தும். வயதானவர்களும் இளைஞர்களும் ஆவிகளின் வழியை யந்திரங்களாலும் தகுந்த படையல்களாலும் தடுத்துவிட்டு பல விளக்குகளை ஏற்றுவர். இருப்பினும் தீய ஆவிகளைக் கண்டு பயப்படாத மந்திரவாதி சுடுகாட்டிற்கு சென்று அங்கு யந்திரம் மந்திரம் போன்றவற்றால் தீய ஆவிகளை கட்டுப்படுத்தி தனக்கு அடிமையாக்க பார்க்கின்றான். ஆனால் இது ஆபத்தான செயல். அந்த ஆவி மந்திரவாதியை விட வலிமையானதாக இருந்தால் அது அவனை கொன்றுவிடும். மந்திரம் சொல்வதில் தவறோ தடையோ ஏற்பட்டால் ஆவிகள் மந்திரவாதியை அடிமைப்படுத்தும். மந்திரவாதி வெற்றி பெற்றால் ஓராண்டு தீய ஆவிகள் அவனுக்கு அடிமையாக இருக்கும். அவன் சொற்படி கேட்கும். பழங்குடி மனிதன் இந்த இரவில் தீய ஆவிகளைக் கண்டு பயப்படுகின்றான். வீட்டைச் சுற்றி பல இடங்களில் மண் விளக்குகளை ஏற்றுகின்றான். ஓரவான் திருவிழாக்களும் இந்து திருவிழாக்களும் இடையே பல ஒருமைகள் காணப்படுகின்றன. உயர்சாதி இந்துக்கள் தீபாவளி கொண்டாடும் வழக்கத்தை ஓரவான் மக்களிடமிருந்து பெற்றிருக்கலாம். ஓரவான் மக்கள் திராவிடர்களுக்கு முன் இந்தியாவில் இருந்தவர்கள். இந்து சமயம் திருவிழாவின் ஒரு சிறப்பம்சம் அந்த ஆண்டுக்குரிய லாப நஷ்ட கணக்கு என்று அன்று சரி செய்வதுதான் ஓரவான் மக்களுடைய செல்வம் பசுக்கள். எனவே அன்று அவர்கள் பசுக்களை குளிப்பாட்டி நெற்றியில் குங்குமம் இட்டு அவற்றின் மீது அரிசி நீரால் புனிதப்படுத்துவர். அலங்கரிக்கப்பட்ட கோசாலைக்கு அவற்றை அழைத்து சென்று சமைக்கப்பட்ட உணவை கொடுப்பர். பண்பட்ட இந்துவின் செல்வம் நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்றது. எனவே அவன் தன் சொத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கின்ற கணக்கு புத்தகத்திற்கு பூஜை செய்கின்றான். இரவு முழுவதும் விளக்கின் ஒளியில் அந்த கணக்கு புத்தகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்துக்கள் மகாலட்சுமியை பூஜிப்பதைப் போலவே ஓரவான்களும் தங்களுடைய செல்வக் கடவுளும் கோஹர் தேவதைக்கு பலி கொடுப்பர். இந்துக்களும் காடுகளை முற்றிலும் மறக்கவில்லை சாரி இந்துக்களும் மாடுகளை முற்றிலும் மறக்கவில்லை. கத்தியவாரைச் சேர்ந்த இளைஞர்கள் பயங்கர ஒலி எழுப்பி ஓரவான்களைப் போலவே மாடுகளை பயமுறுத்தி அவற்றை ஓடச் செய்து அந்த தூசியில் மாடுகள் மறைதலை மங்களமாக கொள்வர். தீபாவளிக்கு இணையான ஓரவான் பண்டிகை சபோரை என்பதாகும். இது காய பூஜா என்றும் அழைக்கப்படும். அமாவாசை அன்று அவர்கள் பூஜை செய்வர். இரவு முழுவதும் மத்தள ஒளி எழுப்பி தீய ஆவிகளை விரட்டுவர். அடுத்த நாள் காலை புத்தாண்டின் முதல் நாளில் துர்க்கைக்கு ஓர் பெண் ஆடு பலியிடப்படும். பிராமணர்களுடைய லட்சுமி பூஜைக்கு இணையாவது இது. இரண்டாம் நாள் திருவிழாவிற்கு கரகுண்டம் என்பது பெயர். மூன்று எருமைகளும் பசுக்களும் காளைகளும் நெற்றியில் குங்குமம் இடப்பெற்று கயிற்றால் கம்பங்களில் கட்டப்பெறும். சிவப்பு துணியாலோ புலித்தோளினாலோ அவற்றை பயமுறுத்துவர். அவை கயிற்றை அறுத்து கொண்டு ஓடும். இச்செயலால் மாடுகளில் ஆரோக்கியம் கூடும் என்று நம்புவர். இச்சூழலில் அவர்கள் எருமைக்கு பன்றிக்கும் இடையே சண்டை மூட்டுவர். கிராமவாசிகள் கேளிக்கைக்காக எருமை பன்றியை கொண்டு கொல்லும் வரை இந்த சண்டை தொடரும். இந்த சண்டை நிகழ்வதற்கு முன்னர் ஒரு கிராமத்திற்கு பசுக்களின் காப்பாளர் பாராட்டப்படுவார். அவருக்கு ஆகீர் என்பது பெயர். ஆகீர் மீள ஒளிக்கு தக்கபடி ஆடுவார். அந்த கிராமத்தில் தலைமை பூசாரி பகன் என்றழைக்கப்படுகின்றார். ஓர் வெண்கலத்தட்டில் தண்ணீருடன் பகன் ஆகீரை சந்திக்கின்றார். பகனின் மனைவி பசுமை. ஆகீரின் கால்களை கழுவி அவரை ஒரு பாயில் அமர வைத்து அவருக்கு அரிசி கல்லை கொடுப்பாள். ஆகீர் கோயிலில் உள்ள கோழிகளை பூசாரி குங்குமமிட்டு புனிதப்படுத்துகின்றார். பின்னர் அந்த கம்போடு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டிலும் மாடுகளை பார்த்து கொண்டதற்காக பணம் வாங்கி செல்வார். ஆகீர் அவருக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரே மாதிரியான வரவேற்பு அளிக்கப்படும். வரவேற்பை பெற்றதும் அவர் சிறிது நேரம் ஆடி பாடுகின்றார். பின்னர் ஒரு தட்டில் அரிசி கல்லோடு பணமும் வைத்து அவருக்கு கொடுப்பார்கள். மாடுகளைப் போலவே அவர் அந்த கல்லை நக்கி குடிக்க வேண்டும். பின்னர் காசுகளை எடுத்துச் செல்ல வேண்டும். அன்று இரவு அருகில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் ஆகீர்கள் ஒன்று கூடி அகரம் என்ற கிராமத்தில் உள்ள நாட்டிய மைதானத்தில் ஆடிப்பாடுவார்கள். சிலம்பாட்டமும் உண்டு. அடுத்த நாள் ஒவ்வொரு கிராமமும் அது தொடரும். ஆண்டுக்கு ஒரு ஆகிரை நியமிக்க வேண்டும். பழைய ஆகிரே மறுபடியும் நியமிக்கப்படலாம் அல்லது புதிய ஆகீர் நியமிக்கப்படலாம். இந்த நியமனம் தீபாவளியில் புத்தாண்டு இயல்பினை நிறுவுவதற்காக நடக்கின்றது. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம் என்று மூன்று பக்கங்கள் வாசிக்கப்பட்டது. முழுமையாக நான்கோ ஐந்து பக்கங்கள் வாசிக்கப்படவில்லை. அதற்குரிய காரணம், இன்னும் 10 நாட்கள் தான் எங்களுடைய மண்டல சாதனை நிறைவு பெறுவதற்கு உண்டு. ஆகவே இன்று வழமை போல இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் இந்த 13 அகசிய ஞான பாடல்களையும் பாடி அதனுடைய பொருளுரைகளையும் தியானத்தில் இருந்து உள்வாங்குவோம். பல செய்திகள் மீண்டும் கடைசி வகுப்பில் நாங்கள் கிடைக்காத செய்திகள் கூட இதை செய்யும் போது இன்று எல்லோருக்கும் கிடைக்கும் பாபாஜியின் அருளினால். ஆகவே எல்லோரும் தியானத்தில் இருந்து இந்த பாடலையும் பொருளுரையையும் உள்வாங்குங்கள். கற்பமென வெகு தூரம் போக வேண்டா, கண்மலையில் குசுவடுகளில் அலைய வேண்டா, சர்ப்பமென நாகமதோ தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையிலேறி
நிற்பமன்ற மனமுறுத்து மனத்தில் நின்று நிஜமான கருணை இச்சாரை காணு. சொற்பமென விட்டு விட்டால் அலைந்து போவாய், துரியமன்றே பரபரத்தில் சென்று கூடே. இதற்குரிய பொருளுரை: சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம், கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம். சர்ப்பம் என்ற குண்டலினி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனத்தை அடக்கி, சாகாக்காலாகிய மண் சுழுமுனையில் ஏறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக. இச்செயல் அற்பமானது என்று விட்டு விடுவாயானால் அலைந்து போவாய், சக்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக. அடுத்த பாடல்: கூடப்பா துரியமன்ற வாழை வீடு, கூரறிய நாத மகச்சரியே என்பார் நாடப்பா, அவள் தனையே பூசை பண்ணு நந்தி சொல்லும் சிங்காரத் தோன்று தோன்றும் ஊடப்பா சியரவரை எல்லாம் தோன்றும் ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும் தேடப்பா இத்தோடு காரியமாகும் சகத்திலே இது வல்லவோ சித்தியாமே. இதற்குரிய பொருளுரை: சுத்த நிலை ஆகிய துரியம் குண்டலினி சக்தியின் வீட்டை அடவாயாக. சொல்லில் அடங்கா மகேஸ்வரி என்பால் அந்த வாழையை பூசை செய். சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும் பொருந்தப்பா அநாகதம் வரை அனைத்தும் தோன்றும் பிரணவமாகிய அமிர்தம் ஊறும் பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும். இதனால் உலகில் அனைத்தும் உறுதியாகும். வாழையாகிய சக்தியை வணங்கினால் அனைத்தும் கைகூடும் என்பது இதன் கருத்தாகும். மூன்றாவது பாடல்: ஆமன்ற பூரண சுழு முனையில் பாராய், அழகான விந்து நிலை சந்திரன் நிற்பார் ஓமன்ற இங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லன்ற வீட்டிற்கானும் வாமன்ற அவள் பாதம் பூசை பண்ணேன் மற்றொன்றும் பூசை அல்ல மகனே சொன்னேன் நாமன்ற பரமனல்லோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. இதற்குரிய பொருளுரை: ஓம் என்ற பூரணமான சுழுமுனையை பார்க்கவும் சிவத்தின் சந்திரன் நிற்பார் ஓம் என்ற ஓசை தங்குமிடம் இரண்டு புருவங்களின் மத்தியிலாகும். உண்மையாளனே வில்லை போன்ற மணிபூரக சக்கரத்தை காண்பாயாக, ஓம் என்ற சக்தியின் திருவடிகளை பூசிப்பாயாக. மகனே மற்ற பூசைகள் யாவும் பூசையாக பேராக விளங்கும் பரமனின் முதல் எழுத்து ஆனா என்பது இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே என்பது பொருள். அடுத்த பாடல்: பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும் பதியில் நிற்கும் அச்சரம் தான் அகரமாகும் நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும் நலம் பெரிய பசுதானே உகரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும் நின்றதோர் இடுகலை இடகலையே நாதவிந்தாம் ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒளியான அரியெழுத்தை யூனிப்பாரே. இதற்குரிய பொருளுரை: பொருள்கள் அனைத்தும் இறைவனையே பாடுகின்றன, இறைவனாகிய சிவத்தின் எழுத்து ஆனா என்பதாகும். நிலம் நாடி நிற்பது ஓங்காரமாகும், அதை நிலம் அளிக்கும் பசு என்பர். ஊனா என்பது சக்தியின் எழுத்தாகும். நீண்டு நிலை பெறும் சுழுமுனை நாடி தாரையாகும். இயங்குகின்ற சக்தி சிவமாகும். கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும். ஒளிரும் திருமாலின் எழுத்தாகிய மானாவை கூர்ந்து நோக்கவும். சிவம் ஆகிய விந்து சக்தி ஆகிய நாதம் இந்த இருவரிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது கருத்தாகும். அடுத்த பாடல்: ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே யூனிப்பாரே ஆனியாம் நடுநாடி நடுவே மொட்டும் ஆச்சரிய எழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏனியாய் இருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தமாகிய அவ்வழுத்தை பாரு தோணி போல் காணுமடா அந்த வீடு, சொல்லாதே ஒருவருக்கும் துறந்துட்டேனே. இந்த பாடலுக்குரிய பொருளுரை: ஊன்றிய நாதம் வானில் உள்ளது, நல்லவனே குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக. ஆணியான நடுநாடியின் இடையில் வாழும் ஆணியான நடுநாடியின் இடையில் எழும், அதிலே யாவுமே பொருந்தி விளங்கும். ஏணியைப் போன்று மேலேற்றுவது ஐந்து சக்கரங்களின் மூலமே, தனித்திருந்து யானா எழுத்தை பார்ப்பாயாக. அது ஓடம் போல் தோன்றும், அதுவே ஆக்ஞா சக்கரமாகும், அதாவது ஆறாவது சக்கரமாகும். இதை தெரியாதவர்களுக்கு சொன்னேன் என்பது அந்த பாடலின் பொருள். அடுத்த பாடல்: துறந்துட்டேன் மேல்மூலம் கீழ்மூலம் பார், துயரமாய் நடுநிலையை ஊனிப்பாராய். அறைந்துட்டேன் நடுமூலம் நடுநாடி பார், அப்பல்லவா வரை தாக்கும் தாரை காணும். உறைந்திட்ட உறைந்திட்ட ஐவருந்தான் நடனம் காணும், ஒளிவழியும் சிலம்பொழியும் நன்றாய் காணும். நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா, நிசமான பேரொளிதான் நிலைத்து பாரே. இந்த பாடலுக்குரிய பொருள்: கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவ மத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக. நோக்கமுடன் கண்டத்தை, அதாவது விசுத்தியை உன்னிப்பாக கவனிப்பாயாக. கண்டமாகிய விசுத்தியும் சுழுமுனை நாடியை பார்ப்பாயாக. அப்போது அதில் தாக்கி சுவாசம் நீளும். அந்த வேளையில் சுவாசிஸ்தானத்தில் பிரம்மனின் நடனத்தையும், மணிபூரகத்தில் திருமாலின் நடனத்தையும், அநாகதத்தில் உருத்ரனின் நடனத்தையும், விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும் ஆக ஐந்து தெய்வங்களின் நடனத்தை காண்பாயாக. பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்போசையும் இணைந்து காணும் ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மெனோன்மணி இணைதலும் பூரணமாகும். உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக என்பது அதனுடைய பொருள். அடுத்த பாடல்: சும்மா நீ பார்க்கையிலே மனதை அப்பா, சுழுமுனையில் ஓடியங்கேல காலைப்பாரா வாழைப்பாராய். அம்மா நீ தேவி என்று அடங்கிப்பாராய், அப்பல்லவோ காய சித்தி யோக சித்தி. உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையில் அனைத்து முன் ஊன்றும். நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா, நாதர்களில் இதை யாரும் பாடற்கானே. இந்த பாடலுக்குரிய பொருள்: வெறுமனே பார்க்கும் போது மனதை பார்ப்போம், மூக்கின் நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக. தாயே வாளாம்பியே என மனம் ஒடுங்கி காண்பாயாக. அப்போது உடல் தூய்மையும் யோக சித்தியும் உமாவையும் வாழையையும் அதிலே காணலாம். ஒரே சிந்தையுடன் மூக்கின் நுனியில் மனதை வைப்பாயாக. என்னால் முடிந்தவரை கூறினேன், சித்தர்களில் எவருமே இதை பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக என்பது அதனுடைய பொருள். அடுத்த பாடல்: காணுகின்ற ஓம்கார வட்டம் சற்று கனரளிப்பி கண்ணிலே கடுப்பு தோன்றும். பூணுகின்ற இடைகளையில் பம்பளம் போலாடும், பொல்லாத தேகமென்றால் உருகி போகும். ஆணவங்கள் ஆணவெல்லாம் அழிந்து போகும், அத்துவித துரியாட்டமாடி நிற்கும். ஊனியதோர் அழுத்தெல்லாம் தேவியாகும், ஓங்கார கம்பமென்ற உணர்வு தானே. இந்த பாடலுக்குரிய பொருள்: உணர்கின்ற நாத வட்டத்தின் மூலா கனியை மேலெழுப்பும் போது கண்ணில் வலி உண்டாகும். பொருந்தும் இடகலையில் ஒளி போல் ஆடும், யோகம் கைகூடினால் உடல் மெலிந்துவிடும். சித்தால் ஆணவம் முழுவதும் அழித்துவிடும். பரமான்மாவையும் ஜீவான்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும். ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும் ஓங்காரத்தூண் என்ற உணர்வுதானே. யோக நிலை கைகூடினால் நான் என்னும் ஆணவம் முழுமையும் அழிந்து யாவும் கைகூடும் என்பது இதன் கருத்தாகும். அடுத்த பாடல். உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடியங்கே தலை தலையென்ற எழுத்தில் நில்லே. அணுவென்றால் மனையாகும் சிவனே யூச்சி அகாரம் என்ன பதியும் என்ன சூட்சுமமாகும். கணுவென்ன விற்புருவ மகண்ட வீதி கைலாயமானதென்ற பரத்தின் வீடு. துணுவென்ற சூரியனின் நெருப்பைக் கண்டு தூணென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே. இதற்குரிய பொருள், உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆ என்ற யா எழுத்தில் நிலை கொள்வாயாக. அணு யாவும் கூடி வீடானது அவ்வீட்டின் சிவமே உச்சியாகும். சிவமோ சூட்சுமமானது இரு புருவமத்தி அகன்ற வீதியாகும். கைலாயம் என்பது சிவனின் இல்லமாகும். உள்ளோசையான கழுத்தில் பிடரி அதாவது பிடரியில் தங்குவாயாக என்பது அதனுடைய பொருள். அடுத்த பாடல். மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலமதை அறிந்து அறிந்துரைப்போன் குருவும் ஆகும். ஊவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான். யாவருக்கும் தெரியாதே அறிந்தோமென்றே அவரவர்கள் சொல்வார்கள் அறியாமூடர். தேவரொடு மாலையனும் தேடிக்கானார் திருநடனம் காண முத்தி சித்தியாமே. இதற்குரிய பொருள், சிவாய என்ற மூன்றெழுத்தாகவும் நம என்ற இரண்டெழுத்தாகவும் நிலை கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணி சொல்கின்றேன். உணர்வானது ஊனா அதாவது சக்தி எழுத்தில் அமைந்துள்ளது. இதை உணர்ந்து அறிபவனே குருவாவார். அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்பர். தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் தேடியும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சிவாய நம என விளங்கும் அவரின் திருநடனம் கண்டால் வீடு பேறு கைகூடும். அதற்கு அடுத்த பாடல். ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகி அங்கே இயங்கி நிற்கும் அசையப்பா மூலத்துள்ளே. வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும். ஈரெழுத்தும் யூனினல்ல வாசியேறி தெருவீதி கடந்த வழிமண்டபத்தில் சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமே நானே. இதற்குரிய பொருள், இரண்டு எழுத்தான நம என்பது ஓம் என்ற ஒரு எழுத்தாகி அசபா என்ற அம்ச மந்திரத்தில் மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும். வேறெழுத்தான ஊனாவும் விதை எழுத்தான ஆனாவும் என்பதும் இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும். சீரெழுத்தான மானா என்பதை கவனித்து வாசியில் மூச்சு வாசியில் என்ற மூச்சு ஏறி வீதியை கடந்து மணிமண்டபத்தில் அதாவது ஆக்யா சக்கரத்தில் உடன் சார்ந்து அதன் உட்பொருளான இறைவனை கண்டவருக்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும் என்பது இந்த பாடலின் பொருள். அடுத்த பாடல். ஏகமென ஓரெழுத்தின் பலனை பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்ட அறிந்தமென்பர் மௌனத்தை அவனே நீயும். வேகாக்கால் சாகாத்தலை விரைந்து கேளாய் விடுத்தனை உறப்பவனே ஆசானாகும். தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே. இதற்குரிய பொருள், எளிமையான ஓம் எழுத்தின் பலனை பார்த்து எடுத்து சொல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றோம் என்று அவரிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்றால் என்ன என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குருவாவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானியாவான். சக்தி சிவநடனத்தை ஆக்ஞாவில் கண்டால் வீடுபேறு உண்டு. வேகாக்கால் என்பது பூமியாகும், சாகாத்தலை என்பது ஆகாயமாகும். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், மண் காலாக விளங்குவது. இந்த தலையும் காலும் வாழ்வை குறிக்கும் பரிபாசைகளாகும் என்பது இந்த பாடலின் பொருள். இறுதி பாடல். குருவாக உமைப்பாகன் எனக்கு தந்த கூறறிய ஞானம் அது 10 இன் 3. பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான், பொருள் அறிந்தால் பூரணமும் பொருந்திக்கானே. அருளாக இந்நூலை இந்நூலை படித்த பேர்கள் அருணரகிற் பிசசேன அறைந்து வாழ்வார். அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. இதனுடைய பொருள். ஆசானாக உமாதேவியாரின் கருணையை எனக்கு அளித்தாய். சொல்லில் அடங்கா ஞானாம்பதி 3 சொல்லி வைத்தேன். இதன் பொருளை உணர்ந்து பூரணத்தில் பொருத்தி பார்க்கவும். அருளான இந்த நூலை படித்தவர்கள் கொடிய நரகில் பேயாய் அலைவர். கருணையுடன் இந்த நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவர் என்பது இந்த இறுதி பாடலின் பொருள். இதை 13 பாடல்கள் அடங்கிய இந்த பூஜா விதி என்று சொல்லப்படும் அகஸ்திய ஞான பாடல்களை ஜோகியார் அவர்கள் எங்களுடைய மண்டல சாதனையில் எல்லோரையும் பாடி அதன் பொருளுரையையும் படிக்கும்படி கூறியிருக்கின்றார். சாதனை வழக்கமாக இதை நீங்கள் எல்லோரும் படிக்க நேரம் இருக்கின்றதோ இல்லையோ என்பதற்காக இந்த சத்சங்கங்களில் ஒவ்வொரு கிழமையும் இத ஒரு ஒரு கிழமை பாடலாகவும் மற்றைய கிழமை பாடலும் பொருளாகவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் இருக்கும் ஆச்சரிய விளக்கம் என்னவென்றால், இன்னும் 10 இருக்கின்றது, செய்து பாருங்கள். இந்த பாடல்களை படிக்காமல் இந்த பொருளுரைகளை தொடர்ந்து வாசியுங்கள். அதில் ஒரு உண்மை உங்களுக்கு துளக்கப்படும். அதாவது எங்களுடைய யோக மார்க்கத்தின் சுருங்கிய கருத்து முதலிலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு ஒரு வரலாறாக அல்லது ஒரு செயலாக இங்கு குறிப்பு கொடுக்கப்படுகின்றது. எவ்வாறு இது துவக்கத்திலிருந்து இறுதி வரையும் வேலை செய்கின்றது என்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களும் தெரியுமாக இருந்தால் ஆகவே மிகவும் அருமையான பாடல் எங்களுடைய சாதனைக்கு யோகியாரால் தரப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் அகசிய ஞானத்தில் பூஜா விதி என்று சொல்லப்படும் 13 பாடல்கள் ஆகவே இன்னும் 10 இருக்கின்றன. சாதர்களே, இதை அறிந்து உணரக்கூடிய அளவு உணர்ந்து இந்த 48 மந்திர சாதனையில் உங்களுடைய சாதனையை பெருக்குங்கள். வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களும் இதில் அடங்கி இருக்கின்றது, அதனை பாவியுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம்
கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வடமை போல பாபாஜியின் தெய்வீக கொண்டிருந்து கிடைக்கப்பெறும் அருள் வாக்கியங்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அவற்றை மீண்டும் சுருக்கமாக நாங்கள் மக்கள் செய்வோமாயின் இன்றைய சத்சங்கத்தில் தர்மம் தற்பற்றிய விளக்கங்கள் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து விஷ்ணு மகாவலி பற்றிய கூடிய விளக்கங்கள், இறுதியாக தீபாவளி தோன்றிய விளக்கம் சிறப்பாக கூறப்பட்டது, உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, காலராத்திரியில் சிறிய சக்திகளின் விளைவு பற்றிய விளக்கங்கள், இது முன்பு நாங்கள் கேள்விப்படாத விடயங்கள் எல்லாம் பூர்ணமாக கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்து சமயம் திருவிழாவினர்களின் சிறப்பு அம்சம் பற்றிய விளக்கம், அடுத்து தீபாவளிக்கு சமமான பண்டிகையின் பூர்ண விளக்கம் சிறப்பாக இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்டது, உள்வாங்கினோம். அடுத்து இன்று 38 சாதனை நாளில் ஆட்சிய சாதப்பாளர்களுடைய பாடல்களின் சாராம்சத்தின் சிறப்பு அம்சம் நியாயத்தில் அமைந்துள்ள என்பது ஒரு நல்ல கருத்து கிடைக்கப்பட்டது. எனவே அந்த கருத்தை நாங்கள் உணர்ந்து மீண்டும் மீண்டும் பொருட்களை வாசித்து அதன் மூலம் சாதனைகளை கூட்டுவதற்கு முயற்சியில் வெற்றி பெறுவோம். பாபாஜியின் அருள் கிடைக்கட்டும். நன்றி. ஓம் பிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நமோ.
நன்றி நன்றி ரமணையா, மிகவும் அருமையாக அதை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் பாபாஜியின் தேவி குரல்ல இருந்து பல அறியப்பட கருத்துக்களை சத்சங்கம் மூலியமாக அறியப்பட்டோம். அதே போல இந்த மண்டல சாதனையாளருடைய சித்தற்பாடலை தெளிவாக அது பொருளுடையோட அறியப்பட்டோம். இதெல்லாம் நமக்கு பாபாஜி சாதனாவோட இணைச்சு கொடுத்துருக்கிறது காரணம் என்னன்னா, சாதனாவும் நம்ம வலிமைப்படுத்திக்கணும். இந்த மாதிரி பாடலாம் பாடி சிந்திச்சு அதனுடைய பொருளுரை எடுக்கக்குள்ள நமக்கு வெளியிலேருந்து வர்ற மாய சக்திகள் தடப்படுன்றதுக்குத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. இது அகத்தியர் ஞான வேந்தின்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அதற்கே ஞான வேந்தின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த வகையில இந்திய சத்சங்கம் சிறப்பான முறையில இந்த மண்டல சாதனையை பற்றியும் அந்த அகத்தியர் பாடல் சித்தர் பாடலையும் பாடி இந்த சத்சங்கத்தை சிறப்பாக பாபாஜி நடத்திட்டு பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
நன்றி நன்றி கார்த்திக் ஐயா, மிகவும் அருமையாக அந்த விடயத்தை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் எல்லோருடைய மனதில் பதியும்படி பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் உங்களால் அது தரப்பட்டிருக்கின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.